ഞങ്ങളെ നേസിക്കുന്ന പരലോക പിതാവേ, ഇന്നായിരുന്നു ഞാൻ മാല വേളയിലെ കർത്തരുടെ പന്തിയിലെ പങ്കുപെറുംപടിയാക നാങ്ങൾ വന്നിരിക്കുന്നു. കർത്താവേ, നീരേ നല്ല പോതകരായിരിക്കും. ഇതേപോലെ ഒരു സായങ്കാല വേളയിലെ നമ്മുടെ ശിശുകളോട് കൂടെ മേലരയിലെ റാബോജന ആരാനെ അനുസരിച്ച് ശിശുടെ പാദങ്ങളെ കഴുവിനെ. ആണ്ടവരും ബോധകരുമായി നാനേ ഉങ്ങൾ പാദങ്ങളെ കഴുവിനാൽ നിങ്ങളും ഒരുവർ പാദത്തെ ഒരുവർ കഴുവുങ്ങൾ എന്ന് ചൊല്ലി എങ്ങൾക്ക് ഒരു മുൻമാതിരിയെ കാണിപ്പിച്ച് ഇത് എന്നുടേ ശരീരമായിരിക്കരുത്, ഇത് എന്നുടേ രക്തമായിരിക്കരുത് എന്ന് അവൾക്ക് ആണ്ടവരെ അത് റാബോജനത്തെ നീ നടത്തി കൊടുത്തി. അതേ നല്ല ബോധകർ താമേ ഇപ്പോഴും ഞങ്ങൾ മത്തിലേ ഇരുപ്പതുക്കാക സൂത്രം. ഇതോ മനുഷ്യനത്തിലെ ദേവൻ്റെ വാസസ്ഥലം വരുക്കരുത്, അവളുടനെ അവർ വാസമായിരുപ്പാർ, അവളും അവരുടെ ജനങ്ങളായിരുപ്പാർ. ദേവൻ താമേ അവളോടു കൂടെ ഇരുന്ന് അവർ ദേവനായിരുപ്പാർ എന്ന് വെളിപ്പെടുത്തൽ 21:3 ചൊല്ലിയിരിക്കവണ്ണമാക യേശുവേ നീ ഞങ്ങൾ മത്തിലേ ഇരുപ്പതുക്കാക സൂത്രം. അവർ കണ്ണീർ യാവയും തുടയ്പാർ, ഇനി അലറൽ ഇനി ദുഃഖമില്ലൈ, വരുത്തമില്ലை, அலர்தலில்லை, முந்தினவிலெல்லாம் ஒளிந்து போயின என்று சொன்னீர். கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர், எங்களுடைய ஜபங்களை கேட்கிறவராயிருக்கிறீர். அந்நாள் தேவசமுத்திரத்தில் வந்து ஜபித்த பொழுது அவருடைய ஜபத்தை கேட்டீர். அதே போல் நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக தனிப்பட்ட பிரகாரமாக விண்ணப்பம் செய்தார்களோ இந்த ஆலயத்திலே செய்யப்படுகிற விண்ணப்பத்துக்கு நம்முடைய செவிகள் கவனித்திருக்கட்டும். அந்த ஜபங்களுக்கெல்லாம் நீ பதில் தருவீராக. நாங்கள் இப்பொழுது சிறிது நேரமாக வேத வாக்கியங்களை தியானிக்கும் பொழுது நீர் தாமே அந்த வார்த்தையின் மூலமாக எங்களை பந்திக்கென்று ஆயத்தப்படுத்து. தாமைத்து கொண்டுக்கிற நம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்தீராக. இந்த பந்தியின் மூலமாக நாங்கள் கல்வாரியிலே சம்பாதித்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள கருவித்தார். அந்த பலியினாலே எங்களுக்கு நீர் எல்லாவற்றையும் சம்பாதித்தீர், இரத்தத்தினாலே சம்பாதித்தீர். இந்த பந்தியிலே விசுவாசத்தோடு பங்கு பெறும்போது அந்த ஆசீர்வாதங்கள் எங்கள் மேலே வந்து பலிக்கும், எங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படும் என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் விசுவாசத்தோடு பங்கு பெறுவதற்காக உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட நீர் பேசுவீராக. கர்த்தாவே இந்த ஆராதனை முழுதுமாக பொறுப்படுத்திக்கொள்ளும், நீரே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன், ஆமீன். எல்லாரும் உட்காருவோம். இந்த ராபோஜன ஆராதனைக்கு நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59:19 வாசிக்கலாம். ஏசாயா 59:19.
அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார்.
வெள்ளம் போல் சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். When the enemy shall come in like a flood, the spirit of the Lord shall lift up a standard against him. வெள்ளம் போல் சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இந்த கடைசி காலத்திலே வெள்ளம் போல் சத்ரு வந்திருக்கிறான், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார், ஆமீன். அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் என்றால் அவன் மேல் ஜெயத்தை பெறுவார் என்று அர்த்தம். கொடியேற்றுவது என்றது ஜெயத்தை குறிக்கிறது. நம்ம நாடு காஷ்மீரில் யுத்தம் செய்யும் பொழுது இவங்க போயிட்டு அவங்க அந்த பாகிஸ்தானில் போய் கொடியேற்றுவாங்க, கொடியை நடுவாங்க. கொடியை நடும் பொழுது அந்த இடம் நமக்கு சொந்தம். அவன் என்ன செய்வான்னா நம்ம கொடியை பிடுங்கிட்டு அவன் கொடியை நாட்டுவான். இப்படி ஒருத்தர் ஒருத்தர் வந்து கொடியை நாட்டுறது எல்லையில் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் பாகிஸ்தான் கொடியை நாட்டுவான், இவங்க நம்ம கொடியை நாட்டுவோம். இப்படியாக லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்ற அந்த பாகிஸ்தானுக்கும் நமக்கும் எல்லையில் வந்து அடிக்கடி அந்த எல்லையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கொடியை நட்டுட்டா அது நமக்கு சொந்தம்னு அர்த்தம், நம்ம அதை ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். அவன் கொடியை நட்டுட்டான்னா அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். அதனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது, வெள்ளம் போல என்றால் அவன் திரளாக வரும் பொழுது, இதோ கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார், அவர் நமக்கு அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த கடைசி காலத்திலே சாத்தான் வந்து வெள்ளம் போல் வந்திருக்கிறான், அதான் பேல் ஹார்ட்ஸில் அவன் பிரயாணம் செய்கிறான். முதல்ல வெள்ளக்குதிரை, இரண்டாவது சிவப்பு குதிரை, மூன்றாவது கருப்பு குதிரை, நாலாவது மங்கின நிற குதிரை. அதில் வெள்ளை, சிவப்பு, கருப்பு இந்த மூன்று கலரையும் மிக்ஸ் பண்ணால் பேல் ஹார்ட்ஸ் வரும், பேல் கலர் வரும். சாத்தான் இப்பொழுது மூணு பவரை மிக்ஸ் பண்ணியிருக்கிறான். அந்த வெள்ளை குதிரை வந்து அது ரிலீஜியஸ் பவரை குறிக்குது, மத வல்லமை. சிவப்பு கலர் வந்து பொலிட்டிக்கல் பவர், அரசியல் வல்லமை. கருப்பு வந்து டெமனிக் பவர். அதனால் இப்பொழுது சாத்தான் மூணு வல்லமைகளையும் சேர்த்து அவன் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு விரோதமாக வருகிறான். வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஈகிள் அனாய்ச்சிங்காக இருக்கிறார். நம்ம இப்போ ஈகிள் ஏஜில் இருக்கிறோம், ப்ராஃபட்டிக் ஏஜில் இருக்கிறோம். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கழுகுக்கு ஒப்பிடுகிறார். அதெல்லாம் கர்த்தர் இந்த கடைசி காலத்திலே ஈகிளை கொண்டு வந்திருக்கிறார். முதல்ல லயன், ரெண்டாவது ஆக்ஸு, மூணாவது மேன், நாலாவது ஈகிள் ஏஜ். 1906 ஈகிள் ஏஜில் இருக்கும், ராப்சர் வரைக்கும் அது ஈகிள் ஏஜ். இல்லை கர்த்தருடைய ஆவியானவர் அனாயிண்டிங் வந்து நமக்கு ஈகிள் அனாயிண்டிங்கை பெற்றுக்கிறோம். இந்த ரெண்டுக்கும் வந்து யுத்தம் நடக்குது, ஃபைனல் ஸ்ட்ரகிள் பிட்வீன் காட் அண்ட் சாட்டன். சாத்தானுக்கும் நமக்கும் கடைசி யுத்தம் நடக்கிறது. டூ குரூப்ஸாக இருக்கிறாங்க, ஒன்று பேல் ஹார்ட்ஸ், இன்னொன்று ஈகிள். அதான் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் என்று எழுதப்பட்டிருக்குது. டூ குரூப்ஸ் ரைடிங், டெத் அண்ட் லைஃப், மரணமும் ஜீவனும். ஜீவன் வந்து ஈகிள் மூலமாக ட்ராவல் பண்ணுகிறது, அந்த மரணமானது அது பேல் ஹார்ட்ஸ் மூலமாக பிரயாணம் பண்ணுகிறது. வெளிப்படுத்தல் 6:7-8 வாசிக்கலாம்.
அவர் நாலாம் முத்திரை உடைத்த போது நாலாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது.
அவர் நாலாம் முத்திரை உடைத்த போது நாலாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு மங்கின நிறமுள்ள குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருங்கினாலும் பூமியின் கார்பங்களுளை கொலை செய்யும்படி அவைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது நம்ம அந்த நேரத்தில் இருக்கிறோம். மற்றதெல்லாம் முடிஞ்சு விட்டது. இப்பொழுது நம்ம இந்த நாலாம் ஜீவன் காலத்தில் இருக்கிறோம். அதனால் நாலாம் ஜீவன் ஈகில் என்ன சொல்கிறது, கமன்சி, நீ வந்து பார். சாட்டன் இப்பொழுது 3 powers அவன் யுனைட் பண்ணி அவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிறான், வார்த்தைக்கு விரோதமாக வருகிறான். ஆனால் ஆண்டவர் நமக்கு அதை எதிர்கொள்வதற்காக, அதை காம்பாக்ட் பண்ணுவதற்காக ஆண்டவர் நமக்கு ஈகிள் அனாய்ச்சிங் அனுப்பியிருக்கிறார். அதனால் எது ஜெயிக்கும், ஈகிள் ஜெயிக்குமா அல்லது பேல் ஹார்ட்ஸ் ஜெயிக்குமா? ஈகிள் தான் ஜெயிக்கும். ஆமீன். நீங்கள் சில வீடியோஸை பார்த்தீங்கன்னா ஈகிள் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியே தூக்கிட்டு போயிருது, அது தூக்கி மலையில் கொண்டு போய் சாப்பிடுது. அவ்வளோ பவர்ஃபுல் பேர்ட் அது. ஈகிளை வந்து ஒரு மிருகம் கூட ஜெயிக்க முடியாது, அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அது சமுத்திரத்தில் இருக்க மீன்கள், நதியில் இருக்க மீன்கள்லாம் அப்படி போகும்பொழுது வேகமாக வந்து அப்படியே அடித்து கொண்டு போயிடும். அதுக்கு முன்னால் எதுவுமே நிற்க முடியாது. ஈகிளுக்கு அவ்வளோ பவர். மற்றது எல்லாமே பூமிக்குரிய மிருகமாக இருக்கிறது. சிங்கம் பூமியிலே வாசம் பண்ணும், காளை பூமியிலே வாசம் பண்ணும், மனுஷன் பூமியில் வாசம் பண்ணுறான். ஈகிள் வந்து ஆகாயத்தில் பறக்கிற பறவையாக இருக்கிறது, ஃப்ளையிங் ஈகிள். இன்னும் ஆண்டவர் நமக்கு அவிதமான அனாய்டிங் தந்திருக்கிறார். நம்ம ஒரு நாளில் மேலே பறந்து போயிடுவோம். ஹலலூயா. பேல் ஹார்ட்ஸால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. சாட்டன் எவ்வளவு வல்லமையுடையவனாக இருந்தாலும், எல்லா பவர்ஸையும் அவன் ஒன்று திரட்டி அவன் வந்தாலும் அவன் மேற்கொள்ள முடியாது. ஆமான் வந்து ஃபுல் பவராக செயல்படுறான். அவன் சாட்டானுக்கு அடையாளமாக இருக்கிறான். இந்த எஸ்ஸர் வந்து பிரைடுக்கு அடையாளமாக இருக்கிறாள். அவன் எல்லாத்திலையும் ஜெயிச்சுக்கிட்டு தான் வர்றான். அவன் நினச்சதெல்லாமே ராஜாவை வச்சு சாதித்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது டெத் அண்ட் லைஃபுக்கு அங்கே ஃபைனல் ஸ்ட்ரகிள் நடக்கிறது. அதனால் எஸ்ஸர் மூலமாக ஜீவன் வருகிறது, ஆமான் மூலமாக மரணம் வருகிறது. அல்ல, ஆமான் என்ன செய்தான் என்றால், அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதுக்கு வேண்டிய பணத்தெல்லாம் வந்து கஜனாவிலிருந்து எடுத்து கொடுத்து விட்டான். சட்டம் பாஸ் ஆகிவிட்டது. ஒரே நாளிலே யூதர்கள் அனைவரையும் கொன்று குவிக்க வேண்டும். ஜெனோசைடு, ஒரு ஜாதியை முற்றிலுமாக அழிப்பது, அவ்விதமாக அவன் பிளான் பண்ணிவிட்டான். மரணமானது பிரயாணம் செய்கிறது. 127 நாடுகளில் இருக்கிற யூதர்கள் அனைவரும் ஒரே நாளிலே கொலை செய்யப்பட வேண்டும் என்று சட்டத்தை பாஸ் பண்ணிவிட்டான். அது மரணத்துக்கு ஏதுவான சட்டம். ஆனால் எஸ்ஸர் வந்து, அவள் வந்து அங்கே ராஜா கும்பாக நிற்கும் பொழுது ராஜா சொல்லுகிறார், எஸ்ஸர் ராஜாத்தையே உன் வேண்டுதல் என்ன, உன்னுடைய மன்றாட்டு என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டால் உனக்கு அதை தருவேன் என்று சொல்லுகிறார். எஸ்ஸர் 7:2 வாசிக்கலாம்.
உபாசித்து
ஜபிச்சு போகும் பொழுது எஸ்ஸர் ராஜாத்தே உன் வேண்டுதல் என்ன, உன்னுடைய மன்றாட்டு என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், என்னுடைய வேண்டுதலுக்கு என் ஜீவனும், என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் தேவை என்று அவள் சொல்லுகிறாள். அப்பொழுது அந்த பிசாசுடைய மாய்மாலங்களை, அவனுடைய தந்திரங்களை வந்து அவள் வெளியே கொண்டு வரும் பொழுது, எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது, ஆமான் வந்து எஸ்ஸர் காலில் விழ வேண்டியதாக வந்தது. அவ்வளோ பவர்ஃபுல் மேன் வந்து எஸ்ஸர் காலில் அங்கே விழுந்தான். பின்பு மொர்தேக்காக செய்த அதே தூக்கில் அவன் போடப்பட்டான். அவனுடைய குமாரர்கள் தூக்கில் போடப்பட்டார்கள். யூதருக்கு சத்துருக்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். யூதர்களுக்கு சந்தோஷம் வந்தது, பூரிம் பண்டிகை கொண்டாடினார்கள் என்று எஸ்ஸர் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அதுதான் கடைசியாக நடக்க போகிற காரியம். சாத்தான் 6000 வருஷமாக அவன் வந்து ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறான். அவன் வந்து முதல்ல டிசீவிங் பண்ணுகிறான். ரெண்டாவதாக அவன் வந்து சமாதானத்தை பூமியிலேருந்து எடுத்து போட்டு ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அவன் கிரியை செய்கிறான். பின்பு அவன் வந்து அங்கே தராசை வைத்து வந்து ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை, 1 பணத்துக்கு 3 படி கோதுமை, 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்று சொல்லி இவ்விதமாக அவன் பிஸ்னஸ் பண்ணுகிறவனாக இருக்கிறான். கடைசியாக இதோ என்ன செய்கிறான் என்றால், அவனுக்கு பேர் மரணம் என்று பேர். கர்த்தர் வந்து ஜீவனை கொடுக்கிறார், ஜீவாதிபதியாக இருக்கிறார். சாத்தான் வந்து மரணத்துக்கு அதிகாரியாக இருக்கிறான். இப்பொழுது ரெண்டுக்கும் ஃபைனல் ஸ்ட்ரகிள் நடந்து கொண்டிருக்குது. பரலோகத்திலே யுத்தம் ஆரம்பித்தது. மிகாவேலும் இதோ பிசாசும் அங்கே யுத்தம் நடந்தது. அங்கே 12 அதிகாரம் வெளிப்படுத்தல் 12:7 நாம் வாசிக்கிறோம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பம் அதை சேர்ந்த தூதர் யுத்தம் பண்ணி ஜெயம் கொள்ளவில்லை. வானத்திலே அவர்கள் இருந்த இடமும் காணப்படவில்லை. உலகம் அனைத்தையும் மோசம் போக்கிற பிசாஸ் என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் அது தள்ளப்பட்டது, அது பூமியில் தள்ளப்பட்டது. அதனோடு சேர்ந்து அதனுடைய தூதர்களும் தள்ளப்பட்டார்கள் என்று வெளிப்படுத்தல் 12:7-9 வாசி. முதல்ல பேட்டில் ஸ்டார்டட் இன் ஹெவன், அங்கேருந்து அவன் தள்ளப்பட்டான். இப்பொழுது கடைசி யுத்தம் நடக்கிறது. ஃபைனல் சைக்கிள் அவ்விதமான பீரியடில் நம்ம இருக்கிறோம். அது அங்கேருந்து ஆரம்பித்து அர்மகதோனில் முடிவடைகிறது. இப்பொழுது நம்ம ஃபைனல் சைக்கிளில் இருக்கிறோம். டெத் அண்ட் லைஃபுக்கு ஃபைனல் சைக்கிள். ஆண்டவர் வந்து வெள்ளை குதிரையில் வருகிறார். வெளிப்படுத்தல் 19 வாசிக்கிறோம். அவர் வந்து நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பல்லவத்தின் சேனைகள் வந்து சுத்தமும் வெண்மையுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவளாய் வெள்ளை குதிரையில் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் என்று அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஃபைனல் ஸ்ட்ரகிள். இப்பொழுது ஃபைனல் ஸ்ட்ரகிள் நடக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்ம யுத்தம் செய்ய வேண்டும். யுத்தம் செய்வதற்கு சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். எபேசியர் 6:10-18 வாசிக்கும் பொழுது என்ன எழுதப்பட்டிருக்குது என்றால், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியும் அங்கே கட்சியையும், நீதி என்னும் மார்க்க வசத்தையும், நீங்கள் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையையும், பொல்லாங்கானையும் அக்னியாசிரங்களெல்லாம் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும், இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும், வேத வசனமாகிய பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதனால் எல்லா விதமான சர்வாயுத வர்க்கங்களையும் நம்ம தரித்திருக்க வேண்டும். நம்ம இப்பொழுது பேட்டிலில் இருக்கிறோம். பேல் ஹார்ட்ஸுக்கும் ஈகிள்க்கும் இப்பொழுது பேட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் சர்வாயுத வர்க்கங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லியிருக்கிறது. சகல ஆயுதங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சாட்டன் என்ன செய்கிறான் என்றால், டிவி, இன்டர்நெட் மற்றும் அந்த 4 மூலமாக அவன் ஜனங்களை அறியாமையிலே வைத்திருக்கிறான். அதனால் ஜனங்களுக்கு என்ன காலத்தில் வாழ்கிறோன்னு தெரியாது, இந்த நேரத்துக்குரிய செய்தி என்னன்னு தெரியாது, உலகத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது, அவங்க மரிச்சா எங்கே போவங்கிறது தெரியாது. ஜனங்களை அறியாமையில் வைத்திருக்கிறான். விக்கிரங்களை வழிபட்டு கொண்டு மனம் போல ஜீவித்து கொண்டு அவர்கள் சொல்கிறது தான் ரைட்டுன்னு நினச்சிக்கிட்டு அவ்விதமாக ஜீவித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க இக்னரன்ஸில் இருக்கிறாங்க, அறியாமையில் இருக்காங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமீன். நம்ம ஈகிள் ஏஜில் இருக்கிறோம். நீ வந்து பார் என்ன சாத்தான் என்ன கிரியை செய்கிறான், ஆண்டவர் என்ன கிரியை செய்கிறார். பேட்டில் நடக்குது, நீ ஆயத்தமாயிரு. எல்லாத்தையும் ஜெயிப்பதுக்கு நம்ம ஆயத்தமாயிருக்க வேண்டும். சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதனால் அருமையானவர்களே, நமக்கு ஜெயம் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். சகரியா 4:6 வசி. நம்முடைய சொந்த பலத்தினால் இந்த யுத்தத்தை செய்யவில்லை, அல்லது நம்முடைய இன்டெலிஜென்ஸினால் இந்த யுத்தத்தை செய்யலை, தேவனுடைய ஆவியினால் செய்கிறோம். ஆமீன். என்ன அனாய்டிங்? ஈகிள் அனாய்டி. அந்த அனாய்டிங்கில் நம்ம செய்யும் பொழுது நமக்கு ஜெயம் உண்டு. நம்ம இங்கே வரும் பொழுதெல்லாம் ஆண்டவர் வந்து வார்த்தையை நமக்கு தருகிறார். நமக்கு ஹோலி ஸ்பிரிட் அனாய்டிங் தருகிறார். நமக்கு ஸ்டிமுலேஷன் ஆஃப் ரெவலேஷன் தருகிறார். எப்பொழுது நம்ம இங்கே வந்தாலும் நமக்கு வெளிப்பாடு கிடைக்கிறது. ஆண்டவர் அனாய்டிங் நமக்கு வார்த்தையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்ம அதை புசித்து நம்ம பலப்பட்டு கொண்டிருக்கிறோம். முடிவில் நமக்கு சரீர மீட்பு இருக்கிறது. இந்த சோல் மீட்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளிலே நம்முடைய சரீரம் மீட்கப்படும் பொழுது நம்ம மறுரூபமாக்கப்பட்டு நம்ம வந்து மேலே போயிடுவோம். ஈகிள் வந்து மேலே போயிடும். இதோ பேல் ஹார்ட்ஸால் அதை கண்டுபிடிக்க முடியாது. பேல் ஹார்ட்ஸ் கைவிடப்பட்டவங்களை எல்லாருமே வேர்ல்டு கவுன்சில் சர்ச்சஸ் மூலமாக, அது வந்து எக்குமினிக்கல் மூமெண்ட் மூலமாக, அது எல்லாத்தையுமே அந்திகிறிஸ்துவோடு சேர்க்கும். பின்பு அர்மகதோன் யுத்தத்தில் அழிஞ்சு போகும் என்று அறிந்திருக்கிறோம். காலையில் அதை குறித்து விவரமாக பேசியிருக்கிறேன். இப்போ சில வசனங்களை மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதனால் அருமையானவர்களே, இப்பொழுது பேட்டில் ஃபீல்டில் நம்ம இருக்கிறோம். அதை நம்ம ரெக்கனைஸ் பண்ண வேண்டும். பிசாசோடும் நம்முடைய தந்திரங்களோடும் கூட நம்ம வந்து யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு இதோ வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஐ மீன் அதை புசிக்கும் பொழுது நமக்கு பலம் கிடைக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ போயிட்டு நீ வந்து உனக்கு நான் ஒரு புஸ்தக சுருளை கொடுக்குறேன், நீ அதை சாப்பிடு என்று சொல்லுகிறேன். எசேக்கியேல் 2:8 வாசிக்கலாம்.
மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனாயிராமல் நான் உன்னோட சொல்லுகிறதை கேள், உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார். அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன், அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார், அதில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது.
உன் வாயை திறந்து நான் கொடுக்கிறத புசின்னு ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார். அப்பொழுது அவன் வாயை திறக்கும் பொழுது ஒரு கரம் நீட்டப்பட்டது, அதில் ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அதை அவனை புசிக்கும்படியாக சொல்லுகிறார். அதனுடைய கண்டினியூபேஷன் வந்து 3 இருக்குது. 3:1 வாசிக்கலாம்.
பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவளோட பேசு என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன், அப்பொழுது அவர் இந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றுக்குள் உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்போது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பாயிருந்தது.
சரி, நம்ம இதே காரியம்தான் வெளிப்படுத்தல் 10 வாசிக்கிறோம். இங்கே எசேக்கியேல் புசிக்கிறான், அங்கே யோவான் புசிக்கிறான். ஆக்சுவலாக இப்பொழுது நம்ம புசிச்சுக்கிட்டு இருக்கோம். அது மனவாட்டியில் வந்து ரியாலிட்டியாக நடக்குது. அதெல்லாம் சிம்பிளாக இருக்கு. எசேக்கியேல் புசித்தது ஒரு சிம்பிள், ஒரு அடையாளம். அதே போல் யோவான் புசித்ததும் ஒரு அடையாளம் தான், அது ஒரு தரிசனம். ஆனால் இப்பொழுது ரியாலிட்டியாக நீங்களும் நானும் புசித்து கொண்டிருக்கிறோம். ஆமீன். அது உன்னுடைய வாய்க்கு தேனை போல மதுரமாயிருக்கும். ஆனால் நீ அதை ப்ராபசை பண்ணும்பொழுது, தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது அது கசப்பாக இருக்கும். எசேக்கியேல் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஆசாரியன், அவனை ஒரு வாட்ச்மேன். அவன் வந்து அந்த புஸ்தகத்தை புசித்தான். அதே போல் தான் யோவான் வந்து பத்மதீபில் அந்த தரிசனத்தை பார்க்கிறான். யோவான் 10:8-11 நம்ம வாசிக்கிறோம். நான் மனத்திலிருந்து கேட்டேன், சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேல் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆனால் உன் வாய்க்கு தேனை போல மதுரமாயிருக்கும். நான் தூதனுடைய கையிலிருந்து அந்த சிறு புஸ்தகத்தை வாங்கி புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காலையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். 8:11 வாசிக்கிறோம். அதனால் இப்பொழுது அது ரியாலிட்டியாக நீங்களும் நானும் செய்கிறோம். அது வந்து எசேக்கியேல் அங்கே பழைய ஏற்பாட்டில் காமிக்கப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற எல்லா சிம்பலும் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. நீங்கள் எந்த பகுதியை வாசித்தாலும் அது பழைய ஏற்பாட்டில் இருக்கு. அது எதை குறித்து? வெளிப்படுத்தின விசேஷம் இயேசு கிறிஸ்து குறித்த வெளிப்பாடு. அது நீட் டெஸ்டமெண்ட்டாக இருக்குது. அதனால் வெளிப்படுத்தல 22 முழு பைபிளும் இருக்குது. எல்லாமே ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் எல்லா காரியங்களும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு. ஆனால் இங்கே எசேக்கியேல் புசித்த மாதிரி தான் இவன் புசிக்கிறான். ஆண்டவர் எல்லாம் உங்களுக்காகத்தான் அதெல்லாம் காமிச்சிருக்கிறார், இந்த கடைசி கால சந்ததிக்கு தான். இப்பொழுது நீங்கள் புசித்து கொண்டிருக்கீங்க. அதனால் வார்த்தையானது ஓப்பன் ஆகியிருக்கிறது. புஸ்தகம் திறக்கப்படவில்லை என்றால் புசிக்க முடியாது. அவர் இறங்கி வரலன்னா புசிக்க முடியாது. அது பலமுள்ள தூதன் கையில் இருக்குது. அவர் இன்னைக்கு திறக்கப்பட்ட புஸ்தகத்தோடு வந்திருக்கிறார். நம்ம அதை புசிக்கிறோம், வெளிப்பாட்டை நம்ம புசிக்கிறோம். நம்மளை போல் உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் புசித்ததில்லை. இதுவரைக்கும் ஜனங்களுக்கு அது க்ளோஸ் புக்காக இருந்தது. அவர் இறங்கி வரல, இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார். நம்ம புசிக்கிறோம். எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? இதுதான் ஃபேக்ட். இது இதை வந்து ரியலைஸ் பண்ணுறது தான் நீங்கள் வெளிப்பாடை பெறுவது. இது தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அதனால் நீ புசி, புசித்து நீ தீர்க்கதரிசனம் வர. அது உன் வாய்க்கு மதுரமாக இருக்கும், கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதுக்கு கஷ்டம். அது நம்மோடு கூட வயிற்றில் போய் ஜீரணமாகி நம்முடைய சரீரத்தின் ஒரு பாகமாக மாற வேண்டும். இந்த வார்த்தையில் ஒரு பாகமாக நீங்கள் மாற வேண்டும். அது உங்களோடு கூட ஒன்றாக அது இணைக்கப்பட வேண்டும். அது வந்து கொஞ்சம் கடினமான காரியம்தான், ஆனாலும் அது நமக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். ஆமீன். நீ இதை புசிச்சு தீர்க்கதரிசனம் வர, இதை நான் உரைச்சிக்கிட்டே இருக்கிறேன். பல வருடங்களாக நான் உரைத்து கொண்டிருக்கிறேன், புசிக்கிறேன். இது வந்து என் வாழ்க்கையில் அந்த வசனம் நிறைவேறுது, உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைவேறுது. ஆமீன். நீங்கள் புசிக்கிறீங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உரைக்கிறீங்கன்னு தெரில. அன்றைக்கி ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் இதை பாசைக்காரர்களுக்கும் ராஜாக்களுக்கும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் இப்பொழுது நமக்கு சொல்லுகிறார். அதனால் என்னென்னா வேர்டு அண்ட் ஸ்பிரிட். அதே போல் இந்த ராப்போஜனம் வந்து அதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்பமானது வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. இது ரத்தத்தில் என்னச்சுன்னா ஜீவன் இருக்குது. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது, ஜீவன் இருக்குது, அதில் ஸ்பிரிட் இருக்கிறது. அதனால் கர்த்தர் நமக்கு வேர்டு அண்ட் ஸ்பிரிட் தந்திருக்கிறார். ஏழு முத்திரைகள் திறக்கும் பொழுதும்பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்து விட்டது, குறைவான சத்தியம் ஒளிந்து விட்டது, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. இப்பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வரும்பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த அந்த வார்த்தையிலிருந்த ஜீவனானது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து இதை அடையாளமாக பங்கு பெறுறீங்க. இந்த அப்பத்தோடு அவர் சரீரமாக இருக்கிறது, அது அவருடைய இரத்தமாக இருக்கிறது. வேர்ட் அண்ட் ஸ்பிரிட், நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் அனாயின்ட் வேர்டாக இருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை, த மெசேஜ் ஆஃப் த ஹவர். ஆமீன். இதை நீ புசி, இதை நீ புசிக்க எவ்வளோ புசிக்கிறியோ அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். மேலே பறக்கிறதுக்கு வேண்டிய பலம் கிடைக்கும். யுத்தத்தில் ஜெயிப்பதுக்கு வேண்டிய பலம் கிடைக்கும். இதை புசிக்காட்டால் யுத்தத்தில் ஜெயத்தை பெற முடியாது. இப்பொழுது ஃபைனல் ஸ்ட்ரகிள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஜெயிக்க வேண்டும். ஜெயிக்கும் பொழுது ஒரு நாளிலே நம்ம அவருடைய அந்த பரலோகத்திலே அந்த பொற்றளத்திலே அழகாக நிற்போம். ஆமீன். முதலாம் உலகப் போர் நடந்தது, இரண்டாம் உலகப் போர் நடந்தது. அந்த பின்பு அதுக்கு ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டது. அப்படி போர் நிறுத்தத்தை நினைவு கூறுவதற்காக அமெரிக்காவில் ஒரு பரேடு வச்சாங்க. அதுக்கு பேர் ஆர்மிஸ்டிக் பரேடு என்று சொல்லுகிறாங்க. அப்பொழுது ஒரு பரேடு, ஒரு பவனி நடத்துனாங்க. முதலாம் யுத்தத்தில் என்னென்ன டேங்க் பயன்படுத்தினாங்க, அந்த வாகனங்கள்லாம் வருது. யார் யார் யுத்தத்தில் அடிபட்டு அவங்களுடைய சரீரம் பாதிக்கப்பட்டிருந்தோ அவங்கெல்லாம் லைன் அப் பண்ணுறாங்க. அவங்களுடைய அம்மாமார்கள் எல்லாருமே கோல்டன் ஸ்டாரை மாட்டிக்கிட்டு அவங்க வர்றாங்க. அதன் பின்பு ரெண்டாம் உலகத்தில், உலக யுத்தத்தில் என்னென்ன அங்கே வாகனங்களை பயன்படுத்தினாங்க, அவங்க யார் யார் அதில் வந்து பாதிக்கப்பட்டாங்க, அவங்களாம் தங்களை ஷோ காமிக்கிறாங்க. ஜனங்கள் தெருவில் நின்று அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. பென்காமும் அவருடைய மகன் ஜோசப்பும் அந்த காட்சியை பார்க்கும் பொழுது அவங்க வந்து இவ்வளோ ஃபஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வாரில் இவ்வளோ பாடுபட்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய யுத்தம் அது, சில வருஷங்கள் கண்டினியானது. அமெரிக்கா ரெண்டு போர்லையும் கலந்து கொண்டது. அதனால் அதை நினைவு கூறும்படியாக அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே மார்ச் பண்ணாங்க. அப்பொழுது அது யார் இது யார், இவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, அதை பற்றிய விளக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது இங்கே ஜனங்கள் அதை பார்க்குறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு மகத்தான காரியம். அந்த யுத்தத்தில் இவங்கெல்லாம் போர் வீரர்களாக தங்களுடைய உயிரையே அவர்கள் தியாகம் செய்து யுத்தம் பண்ணினார்கள் என்று அவங்கள குறித்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதான் வந்து அந்த பரேடு நடத்தது. அப்பொழுது பிரதர் பென்கன் அவருடைய மனசில் என்ன வருதென்றால், ஒரு நாளில் நாமும் அவ்விதமான ஒரு பரேடில் கலந்து கொள்ள போகிறோம். ஆன்வேர்டு கிறிஸ்டியன் சோல்ஜர்ஸ், யுத்தம் செய்வோம் வாரியர் போர் வீரரே என்ற அந்த பாடலுக்கு ஏற்றாப்பில் நம்ம அடியெடுத்து நடப்போம். பிரேக்கிங் கிராவிட்டி அண்ட் அசெண்டிங் இன் டு ஹையர் ஆர்டர். புவியீர்ப்பு சக்தியானது நம்ம மேலே கிரியை செய்யாது. புவியீர்ப்பு சக்தியை வந்து செயலிழந்து போகும், நம்ம அப்படியே மேலே போவோம். மேலே மேலே போவோம், பூமியை நம்மளை பிடிச்சி இழுக்க முடியாது. கோயிங் இன் டு ஃபெய்த் சிவிலைசேஷன். இப்பொழுது நம்ம சயின்ஸ் சிவிலைசேஷனில் இருக்கிறோம். இந்த உலகம் வந்து விஞ்ஞானத்தினாலே இயக்கப்பட்டு கொண்டிருக்குது. எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. இப்போ விதமான ஒரு நிலையில் இருக்கிறோம். கம்ப்யூட்டர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது, எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் எந்த காரியமானாலும் அது எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்கில் தான் இருக்கு. இன்டர்நெட் இல்லைன்னா எந்த காரியமும் நடக்காது. உலகமே விதமான ஒரு சயின்டிஃபிக் வேர்ல்டில் இருக்கிறது. நம்ம சயின்டிஃபிக் சிவிலைசேஷன்லேருந்து ஃபெய்த் சிவிலைசேஷனுக்கு போகிறோம். ஆடம் அண்ட் ஈவ் வந்து ஃபெய்த் சிவிலைசேஷனில் இருந்தாங்க. அது இதை விட மேலான ஒரு நாகரிகம். புவியீர்ப்பு விசையானது நம்ம மேலே கிரியேட் செய்யாது. பிரேக்கிங் கிராவிட்டி அண்ட் அசெண்டிங் இன் டு ஹையர் ஆர்டர், கோயிங் இன் டு ஃபெய்த் சிவிலைசேஷன். இந்த விஞ்ஞான உலகத்தை நம்ம அங்கே புறக்கணித்து விட்டு, இதை தள்ளிவிட்டு, நம்ம இதிலிருந்து மூவ் ஆகி, நம்ம வந்து ராப்சரிங் கிரேஸ் நம்ம பெற்று, ராப்சரிங் ஃபெய்த் பெற்று, ஒரு நல்ல நம்ம மேலே போவோம். ஹல்லேலூயா. யார் ஜெயம் கொண்டவர்கள்? ஒன்லி த ஓவர் கம்மர்ஸ். இந்த பேட்டிலில் யார் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான். இந்த பேட்டிலில் ஜெயிக்கணும்னா புஸ்தகத்தை புசிக்கணும். புஸ்தகத்தை புசிக்காமல் ஜெயிக்க முடியாது. அவருடைய ஸ்பிரிட் அண்ட் வேர்டை நம்ம ரிசீவ் பண்ண வேண்டும். இல்லை உலகத்தில் இருக்க எல்லா சிச்சுவேஷனையும், சாத்தான் கொண்டு வருகிற எல்லாத்தையுமே நம்ம ஜெயிக்க முடியும். ஜபத்தினாலும் வார்த்தையினாலும் ஜெயிக்க முடியும். ஆமேன். அப்படி ஜெயமான ஜீவியம் செய்கிறவர்கள், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன்னு ஏழு சபைக்காலங்களுக்கு சொல்லுகிறார். எல்லா பிளஸ்ஸிங்கும் மொத்தமாக நமக்கு வருது. இந்த கடைசி காலத்தில் ஓவர் கம்மர்ஸுக்கு ஏழு சபை காலங்களுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்கு வருகிறது. அதனால் நம்ம வந்து ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்ன செய்வோம், ஒரு நாள் அந்த பரேடில் கலந்து கொள்வோம். யார் யார் ஜெயம் கொண்டார்களோ, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், லிவிங் சயின்ஸ், எல்லாருமே அங்கே கேதர் பண்ணும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெயித்தவங்க அவங்க ஒரு பரேடு நடத்தினாங்க. அவங்க யுத்தத்தை எவ்விதமாக செய்தார்கள், அதனால் சரீரம் எவ்விதமாக பாதிக்கப்பட்டது, எல்லாத்தையும் ஜனங்கள் பார்த்து ரொம்ப பெருமிதம் அடைந்தார்கள். அதே போல் ஒரு நாளில் நம்ம வந்து பொற்றளத்திலே நடப்போம். அதன் வீதியெல்லாம் சுத்த பொன்னாக இருக்கிறது. 12 வாசல்களும் 12 முத்துக்களாக இருக்கிறது. ஒவ்வொரு வாசலும் ஒரு முத்தாக இருக்கிறது. அதனுடைய மதில் வந்து வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருக்குது. அதன் மதில்களின் அசிபாரங்கள் சகலவித இரத்தின கற்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது அசிபாரம் வச்சிரக்கல், இந்திர நீலம், சந்திரகாந்தம், மரகதம், கோமேதகம், புஷ்பராகம், அதன் பின்பு படிக பச்சை, அங்கே சுவர்ண ரத்னம், சுநீர சுகந்தி சுநீரம், இந்த விதமான 12 ரத்தனங்கள் அங்கே இருக்குது. மதில்களின் அசிபாரங்கள் 12 வித ரத்னங்களாக இருக்குது. அங்கே சூரியனும் சந்திரனும் வேண்டியதில்லை. தேவனுடைய மகிமையை அதை பிரகாசித்தது. தீட்டுள்ளதும் அருவறுப்பும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அதற்குள்ளே பிரவேசிப்பதில்லை. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ பூசல் பேரெழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அங்கே பிரவேசிப்பார்கள். இதுதான் நம்முடைய ஃபியூச்சர் ஹோம். நம்ம ஜெயிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக ஒரு ஃபியூச்சர் ஹோமை வைத்திருக்கிறார். நம்முடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் அதுதான். இங்கே கொஞ்சம் காலம் வந்து நம்ம இயேசுவுக்காக நம்ம ஜீவிக்கும் பொழுது, வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது, இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்ம ஜெயிப்போம் என்றால் அங்கே நம்ம அந்த இடத்துல நம்ம இருப்போம். அது ரொம்ப சீக்கிரம்தான் இருக்குது. எல்லாத்துக்கும் ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. இந்த நாட்கள் குறைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நம்முடைய ஆயுஷ் நாளும் குறைஞ்சு கொண்டு வருகிறது. எல்லாமே குறைச்சிக்கிட்டே ஆண்டவர் வர்றார். அதனால் அருமையானவர்களே, நம்ம அதை இழந்து போகக்கூடாது. நம்ம அந்த பொற்றளத்திலே நிற்க வேண்டும். அந்த பட்டணத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க வேண்டும். வாசல்கள் வழியாய் அந்த பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும், வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனையின்படி செய்கிறவள் பாக்கியவான்கள். நம்ம இப்போ கொஞ்ச காலம் வார்த்தைக்காக நம்ம ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது, ஏதோ நித்திய காலமாக நம்ம அவரோடு கூட வாழுவோம். அந்த பொற்றளத்திலே நம்ம நிற்போம். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ராப்போஜி நாராயணில் பங்கு பெற வேண்டும். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுறதுக்கு ஜீவன் உண்டு. என் மாம்சத்தை புசியாமல் இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் அவனுக்குள்ள ஜீவன் இல்லை. இந்த வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் சான்றை நம்ம கொடுத்துருக்கிற அதை கொண்டு தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும், இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கு. அதனால் சிலருக்கு வந்து என்ன சோலில் ப்ராப்ளம் இருக்குது, சிலருக்கு வந்து சரீரத்தில் ப்ராப்ளம் இருக்குது, சரீரத்தில் இருக்க சிலத்தில் நம்ம குடும்பத்தார் சிலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், சிலருக்கு மைண்டு கூட பாதிக்கப்பட்டிருக்கு. ஏதோ சிலருக்கு வந்து குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்கு சமாதானம் இல்லை, அவங்க பிரிந்திருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து சகிக்க முடியாத தாங்க முடியாத பிரச்சனைகள். இப்படி எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து ஒருவேளை உங்கள் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும், பாஸ்டருக்கு எல்லா ப்ராப்ளமும் தெரியும். நான் எல்லாரையும் அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை வந்து என்னுடைய சொந்த ப்ராப்ளமாக நினச்சி நான் ஜெபிக்கிறேன். இது மத்தியிலையும் நம்ம கத்தரை தேடுறோம், இது மத்தியிலையும் நம்ம ராபோஜனத்தில் பங்கு பெறுகிறோம். ஆனால் இப்பொழுது நீங்கள் வந்து ஜபத்தோடு கூட இந்த ராபோஜன அறநிலையில் நீங்கள் அந்த ராபோஜனத்தில் அனுசரிப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? மனுஷரால் கூடாதவர்கள் தேவனால் கூடும். ப்ரேயர் சேஞ்சஸ் சிச்சுவேஷன். எல்லா சூழ்நிலைக்கும் ஆண்டவர் முடிவை ஏற்படுத்துவார், எல்லா பேட் அட்மாஸ்பியருக்கும் முடிவை ஏற்படுத்துவார். நம்ம வந்து ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். வி ஆர் அன் ஓவர் கம்மர், ஜெயம் கொள்ளுகிற. ஒரு நாளிலே நம்ம பொற்றளத்திலே நிற்போம். ஆனால் இப்பொழுது இந்த உலகத்திலே ஒருவேளை சில காரியங்களால் நம்ம பாதிக்கப்படலாம், அதையும் நம்ம ஜெபத்தில் வச்சு ஜெயிக்க முடியும். இந்த ராப்போஜனத்தில் பங்கு பெறும் பொழுது விசுவாசத்தோடு இதில் பங்கு பெற்றால் நம்முடைய ஜெபம் வந்து நிச்சயமாகவே கேட்கப்படும். ஆமீன். நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். காலையில் உங்களுக்கு நீளமான பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், இப்பொழுது ஆஃப் அன் அவர் பிரீச் பண்ணியிருக்கிறேன். சில தாட்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் இதை கேட்ச் பண்ணும் பொழுது, இந்த பந்தியில் பங்கு பெறும் பொழுது இந்த பந்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இது ஒரு பாரம்பரியமாக அல்ல, அல்லது கடமைக்காக அல்ல. விசுவாசத்தோடு இதில் பங்கு பெறும் பொழுது கல்வாரியிலே சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு நம்ம மேலே வந்து பலிக்கும், நம்முடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கேட்கப்படும். கல்வாரியில் அவர் எல்லாத்தையும் சம்பாதித்தார். இந்த வார்த்தையோடு நம்ம ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது, இந்த திராட்சரசத்தோடு ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது அவருடைய ஜீவன் நமக்குள்ளே வரும். நம்ம அந்த ஜீவனை பெறுவதற்கு இந்த மெட்டீரியல்ஸ், இந்த மூலமாக, இந்த அப்பத்தின் மூலமாக, திராட்சரசத்தின் மூலமாக விசுவாசத்தோடு ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். இதோடு அடையாளப்படுத்தும் பொழுது அந்த லைஃப் ஜீவன், அவருடைய ஜீவன் நமக்குள்ளே வரும். அது எல்லாத்தையுமே மாற்றக்கூடியது. அது நம்முடைய சரீரத்தை மாற்றும், நம்முடைய வியாதியை மாற்றும், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே மாற்றும். எல்லாத்துக்கும் சொல்யூஷன் ஜீசஸ் கிரைஸ்ட். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தரால் எல்லாம் கூடும். நம்ம வி ஆர் ஓவர் கம்மர்ஸ். ஆண்டவரே, நான் வந்து எல்லாத்தையும் ஜெயிக்க கிருபத்தார், என் வாழ்க்கையில் ஜெயத்தார். இந்த பந்தியில் பங்கு பெற எனக்கு இருக்கிற போராட்டங்கள், சாட்டன் கொண்டு வர போராட்டங்கள், அந்த பேல் ஹார்ட்ஸ் மூலமாய் வருகிற எல்லா போராட்டங்களிலும் எனக்கு விடுதலை தாரும், ஜெயத்தை தாரும் என்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். சோத்ரம் அல்லவரே, சோத்ரம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவரம் இயேசுவின் போ அழகாய் நிற்கும் யார் இவர்கள், காய் நிற்கும் யார் இவர்கள், ஒரு தாளந்தோ பேச்சவர் பணி செய்து முடித்தோ
இவர்கள் நிற்கும் யார் இவர்கள் வரம் இயேசுவின் போல் களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் நிற்கும் யார் இவர்கள்.
நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தரா இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் அதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினாலனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். இப்பொழுது சவரன் ஜீவன் அவர்களிடம் நின்று பாடலை நடத்தும் பொழுது நம்மளாரும் எழுந்து நின்று காணிக்கையின் அலை கத்தரை எனப்படும்
பாடலின் 506 506 506 வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றிக்கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றிக்கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆபிதாமே கொடி பிடிப்பாய். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆயிரந்தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, ஆயிரந்தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது.
வெற்றி கொடி பிடித்திடுவோம்.
கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம் கலைப்பையில் கை வைத்திட்டோ
பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்நேரம் மட்டுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து உம்முடைய பந்தியில் பங்கு பெறும்படியான ஐக்கியத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு நாளிலே கடைசியாக இந்த ராப்போஜன ஆராதனையிலே பங்கு பெற வேண்டிய நேரம் வரும். அந்த நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நாங்கள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திலே இருப்போம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பதோடு ஒரு பந்தி இருப்போம். உமை முகமுகமாய் காண்போம். இந்த உலகத்திலிருந்து நாங்கள் அந்த உலகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவோம். அந்த நாளுக்காக காத்திருக்கிறோம். இந்த பந்தி எங்களை அந்த பந்திக்கென்று ஆயத்தப்படுத்தும். எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும். இதில் பங்கு பெற்ற எல்லாரையும் நீர் தாம் ஆயத்தப்படுத்தும். கர்த்தாவே, நீ தாமே சுகத்தையும் பலத்தையும் தருவீராக. தூரத்திலிருந்து வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பிரயாணத்தை கொடுப்பீராக. எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ளும் கர்த்தாவே. பலவிதமான சூழ்நிலை மத்தியிலையும் உம்முடைய பிள்ளைகள் இந்த பந்தியிலே பங்கு பெறுகிறார்கள். சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர்கள். எங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும். நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். இந்த மாதம் முழுவதுமாக நன்மை எங்களை பின்தொடரட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை அனுதினமும் நாங்கள் ருசித்து பார்க்க, அனுதினமும் நாங்கள் ஜெயிக்கத்தக்கதான பலத்தை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. முழங்கால் பயிட்டுக்கிற எல்லாரையும் ஆசுவதியும் நாங்கள் ஏராளத்தான காணிக்கைகள், தசோபாகங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை ஆயிரம் மடங்காக ஆசீர்வதித்து திருப்பி கொடுப்பீராக. ஏற்படுத்தியிருக்கிற பந்தியை நீர் ஆசீர்வதியும், அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற உம்முடைய தாசனையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து எல்லா விதமான நன்மைகளையும் தருவீராக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமான ஒரு நல்ல ஐக்கியத்தை நீர் தாமே கொடுத்துருப்பதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் திருப்தியாக புசித்து சந்தோஷத்தோடு கடந்து செல்ல நீர் தாமே உதவி செய்வீராக. இந்த ராத்திரியில் எங்களோடு கூட இரும். தொடர்ந்து நடக்கிற இந்த பந்தி உபசரிப்பிலையும் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். ஆசீர்வதியும் கிருபே ஆயிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன். எல்லாரும் காத்திருந்து பொறுமையாக பந்தியிலே பங்கு பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர்மார்கள் உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.